இந்திய பிரதமராக அடுத்து பதவியேற்க இருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் என்ன விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கின்றன?
அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பல இருக்கின்றன. ஒன்று, பொருளாதார வளர்ச்சி கடந்த 2-3 வருடமாக குறைந்திருக்கிறது. அதை உடனடியாக அதிகப்படுத்த வேண்டும். அதேபோல் அண்மை காலங்களில் விலைவாசி அதிகமாகி இருக்கிறது. ஆகையால் பணவீக்கத்தை குறைப்பதற்கு அவர் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த பொது தேர்தலில் குறிப்பாக இளைஞர்களின் ஓட்டுகள் பல அவருக்கு சென்றிருக்கின்றன. பொதுவாகவே இந்திய இளைஞர்கள் அதிகமான வேலை வாய்ப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் எதிர்நோக்கியுள்ளனர். ஆகவே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் பொருளாதாரம் துரிதமாக வளர்வதற்கும் அதற்கான திட்டங்களும் இப்பொழுது தேவைப்படுகின்றன. என்னை பொறுத்தவரை இந்த மூன்றுமே மிக உடனடியாக அவர் சமாளிக்க வேண்டிய சவால்களாக இருக்கும்.
இந்த மூன்று சவால்களை அவர் எதிர்கொண்டு சமாளித்து தீர்வு காண வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்வதற்கு அதில் அவர் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்வார்?
இன்றைய சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருள் உற்பத்தி, குறிப்பாக இயந்திரங்களை பயன்படுத்துகின்ற பொருள் உற்பத்தி என்ற நிலைக்கு இன்றைய சந்தை பொருளாதாரம் நம்மளை இட்டு சென்றிருக்கிறது. இதிலிருந்து ஒரு தீர்வாக தான் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராம பகுதிகளில் UPA 2 என்ற அரசால் வழிமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் அதிலும் பெரிய அளவில் இப்பொழுது ஊழல்கள் நடந்திருப்பது தெரிகிறது. பெரிய அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை அந்த திட்டத்தினால். ஆகவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டிய ஒரு சூழல் திரு நரேந்திர மோடிக்கு உண்டு. அதேபோல் உணவு பாதுகாப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டிய அல்லது அதில் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் உள்ளன. அதையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சிறப்பான எளிதான வரி அமைப்பு திட்டங்கள் தேவைப்படுகின்றன. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்பது உடனடியாக செயல்படுத்த வேண்டும். டைரக்ட் டாக்ஸஸ் கோட் என்பதனையும் செயல்படுத்த வேண்டும். இதில் எல்லாவற்றிலுமே அரசியல் சிக்கல்கள் நிறையாக இருக்கின்றன. அவற்றை மோடி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும்.
என்ன விதமான அரசியல் சிக்கல்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
உதாரணமாக, GST என்பது மத்திய மாநில அரசுகளின் பொருட்கள் பணிகள் மேல் உள்ள வரி அமைப்புகளை ஒருங்கிணைப்படுத்துவது. இதில் பல மாநில அரசுகள் தங்களுடைய வரி விதிக்கும் அதிகாரங்களை இழக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே மாநிலங்கள் இதை எதிர்க்கின்றன. ஆகவே எல்லா மாநிலங்களையும் ஒப்புக்கொள்ள செய்து ஒரு GST கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் உருவாக்க வேண்டிய கட்டாயம் மோடிக்கு உள்ளது. இது ஒரு அரசியல் சவால். அதே போல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலும் மாநில அரசுகள் தங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்கின்றன. அதே நேரத்தில் அதிக அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கான பணத்தை மட்டுமே மத்திய அரசு செலவு செய்ய வேண்டும் என்பதும் ஒரு அரசியல் சிக்கல்தான். இதேபோல் உணவு பாதுகாப்பு திட்டத்திலும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளன. உதாரணமாக, தமிழகம் இதை எல்லோருக்கும் சமமாக செல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு திட்டமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் மத்திய அரசோ அல்லது மோடியோ இது வந்து குறிப்பாக ஏழைகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை செயல்படுத்தலாம். ஆகவே இதை செயல்படுத்துவதிலும் மத்திய மாநில அரசுகளினுடைய உறவு முறை ரொம்ப சுமூகமாக இருந்தால் மட்டுமே சிறப்பாக இருக்க முடியும்.
உள்கட்டுமான வளர்ச்சியை பொறுத்தவரை அவருடைய சவால்கள் என்னவாக இருக்கும்?
உள்கட்டுமான அமைப்பில் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள், குறிப்பாக மின் உற்பத்தியில் நிலக்கரி ஊழல் பல நடந்திருக்கின்றன. பல நிலக்கரி சுரங்கங்களில் கொடுக்கப்பட்டும் அவற்றை எல்லாம் உச்சநீதிமன்றம் நிறுத்தியுள்ளது. ஆகவே இந்த சட்ட சிக்கல்களிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே நிலக்கரிகள் மின் உற்பத்திக்கு செல்ல முடியும். ஆகவே இந்த சட்ட சிக்கலிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதுதான் அவருக்கு இருக்கின்ற மின் உற்பத்தியை பொறுத்தவரை மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அவர் வந்து சூரிய ஒளி இல்லை காற்றாலைகள் மூலமாக அதிக மின் உற்பத்தி செய்யலாம் என்ற திட்டங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு பல காலங்கள் ஆகும். ஆகவே உடனடியாக மின் உற்பத்தி துறையில் இருக்கின்ற சிக்கலை தீர்க்க வேண்டும் என்றால் நிலக்கரி சுரங்கங்களில் உள்ள பிரச்சனைகளை, சட்ட ரீதியான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இருக்கிறது.
சாலை கட்டுமானம் மற்றும் துறைமுக கட்டுமானங்கள் இதை போன்றவற்றை அதிகப்படுத்துவதற்கும் அல்லது விரிவாக்குவதற்கும் என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்வார்?
ஏற்கனவே மத்திய அரசிடம் பெரிய துறைமுகங்கள் இருக்கின்றன. ஆனால் நடுத்தர அல்லது சிறிய துறைமுகங்கள் மாநில அரசிடம் உள்ளன. பெரிய துறைமுகங்களை இன்னும் விரிவாக்கம் செய்வதில் சில சிக்கல்கள் உண்டு. ஆனால் நடுத்தர அல்லது சிறிய துறைமுகங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதில் மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இங்குதான் மீண்டும் மத்திய மாநில அரசில் உள்ள பொருளாதார உறவுகள் சீரடைந்தால் மட்டுமே இந்த வளர்ச்சி திட்டங்களை அவரால் செயல்படுத்த முடியும். இது ஒன்று. இதே போல் ஏர்போர்ட் எடுத்துக்கொண்டால், விமான போக்குவரத்திலும் எல்லா நிலங்களையும் மாநில அரசுகள் கொடுத்தால்தான் மத்திய அரசு அதில் விமான தளங்களை கட்ட முடியும். உதாரணமாக சென்னை விமானத்தளம் விரிவடையாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், மாநில அரசால் தேவையான நிலத்தை மத்திய அரசிடம் கொடுக்க முடியவில்லை. ஆகவே இதிலும் சிக்கல்கள் இருக்கின்றன. ஆகவே பொருளாதாரத்தில் என்ன பெரிய திட்டங்கள் இருந்தாலும் அவற்றை செயல்படுத்துவதற்கு அந்தந்த மாநிலங்களினுடைய ஒத்துழைப்பு இன்று அவசியமாகிறது. அந்த ஒத்துழைப்பினை அரசியல் ரீதியாக இவர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதுதான் அவருக்கு இருக்கின்ற திறமையின் சவாலாக இருக்கும்.
தொழில் வளர்ச்சியை தூண்டி விடுவதற்கான பிரச்சனையாக அல்லது தடையாக நீங்க எதை பாக்குறீங்க?
தொழில் வளர்ச்சியில் அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே இன்று இந்தியாவினுடைய நிதி அமைப்பில் வட்டி விகிதங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. வட்டி விகிதங்கள் அதிகமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், மத்திய ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தின் காரணமாக வட்டியின் அளவை உயர்ந்த அளவிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே வட்டி விகிதங்கள் குறைய வேண்டும் என்பது முதலீட்டாளர்களின் ஒரு கோரிக்கை. ஆனால் வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு மத்திய அரசு என்னதான் நினைத்தாலும் மத்திய ரிசர்வ் வங்கி உடன்பட்டால் மட்டுமே அது குறைக்க முடியும். இது ஒரு சவால். மற்றொரு சவால், மிகப்பெரிய முதலீடுகள் எல்லோருமே இன்றைய தேதியில் பார்த்தோமானால் பல சட்ட சிக்கல்களில் போய் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. அது தொலை தொடர்பாக இருக்கட்டும், அல்லது நிலக்கரி ஊழல்களாக இருக்கட்டும், அல்லது கனிமங்களை எடுத்துவதில் உள்ள சிக்கல்களாக இருக்கட்டும், இப்படி பல முதலீடுகள் இப்பொழுது நீதிமன்ற வாசலில் இருப்பதால் அவற்றிலிருந்து வெளிக்கொணர்வதுதான் மீண்டும் முதலீட்டினை அதிகப்படுத்துவதற்கான ஒரே வழியாக இருக்கும்.
அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
குறுகிய காலத்தில் இதில் சாத்தியங்களே இல்லை. ஆனால் நீண்ட காலத்தில் சில சாத்தியங்கள் உண்டு. அதாவது இப்போ மத்திய அரசு இதில் குறையோடி உள்ள ஊழல்களை எல்லாம் தடுத்து மிக தன்னிச்சையாக அதே நேரத்தில் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் அன்றி இந்தியாவினுடைய இயற்கை வளங்களை முதலீட்டிற்காக செலவு செய்வதற்கு அல்லது ஸ்பெக்ட்ரங்களை ஏலம் விடுவது, அதே போல் கனிமங்களை நிலங்களை தொழில்துறைக்கு ஒதுக்குவது, இவை எல்லாவற்றிலும் ஒரு வெளிப்படையான பாரபட்சம் அல்லாத ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பினை உருவாக்குவது தான் இன்றைய தேதியில் தொழில்துறையில் அதிக முதலீட்டினை ஈர்ப்பதற்கான வழிமுறையாக இருக்கும்.
ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பொருளாதார உறவில் என்ன விதமான சிக்கல்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
மோடி பிரதம மந்திரியாக வருவார் என்ற எதிர்பார்ப்பிலேயே கடந்த 3-4 மாதங்களாக அந்நிய முதலீடுகள், குறிப்பாக இந்திய பங்கு சந்தையில் அந்நிய முதலீடுகள் அதிகரித்துள்ளன. அவர் தன்னுடைய பல அரசியல் கூட்டங்களில் கூட கூறியிருப்பது என்னவென்றால், இந்தியா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யும், நாங்கள் எஃப்டிஐக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆகவே வெளிநாட்டு முதலீடு இந்தியாவில் வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இதில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் மோடிக்கு பெரிய சவால்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உள்நாட்டு கட்டமைப்புகள் சீரடைந்தால் மட்டுமே வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் இந்திய தொழில்துறைக்கு வரும், இந்திய பணிகள் துறைக்கு வரும். அல்லாவிடில் அந்த முதலீடுகள் எல்லாம் பங்கு சந்தையை நோக்கி தான் செல்லுமே தவிர உற்பத்தி சாலைகளை நோக்கி செல்லாது.
பங்கு சந்தையை பற்றி சொன்னீர்கள். இந்திய பொருளாதாரத்தில் பங்கு சந்தையின் பங்கு என்பது மிகவும் குறைவுதானே?
நிதித்துறையில் மட்டுமே முதலீடுகள் செய்வது என்பது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு சமம். ஆனால் முதலீடுகள் உற்பத்தி துறைக்கு நேராக செல்ல வேண்டும் என்றால் நேரடியான முதலீடுகளை வெளிநாட்டு கம்பெனிகள் செய்ய வேண்டும். இங்கு அவர்கள் தங்களுடைய உற்பத்தி நிலையங்களை துவக்க வேண்டும். அதற்கு இங்கு இருக்கின்ற கட்டமைப்பு வசதிகள் உயர்த்தப்பட வேண்டும்.
அமெரிக்க டாலருக்கு மட்டுமல்லாமல் மற்ற வெளிநாட்டு கரன்சிகளுக்கும் இந்திய ரூபாய்க்குமான மதிப்பீட்டில் மோடியின் வருகை ஏதாவது பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா?
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இப்பொழுது 60 ரூபாயை விட குறைவாக வந்திருக்கிறது. இது வந்து ஒரு புறம் ஆரோக்கியமான ஒரு பொருளாதாரத்தை இது பிரதிபலிப்பதாக எடுத்துக்கொண்டால் கூட இந்தியாவினுடைய ஏற்றுமதியை இது குறைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய ஏற்றுமதியினுடைய மதிப்பு உயர்ந்து ஏற்றுமதிகள் குறையும். இது இதை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அரசிற்கும் மத்திய ரிசர்வ் வங்கிக்கு இரண்டிற்குமே உண்டு. இதை சமாளிப்பதற்காக மத்திய ரிசர்வ் வங்கி அதிகமாக டாலரை வாங்க வாங்க மேலும் வட்டி விகிதங்கள் உயரும். வட்டி விகிதங்கள் உயரும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் தொழில்துறையில் முதலீடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சிக்கலான ஒரு சுழல். இந்த சுழலிலிருந்து வெளிவருவது தான் பொருளாதார மேலாண்மையில் இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்று நான் நினைக்கிறேன்.
அடுத்ததாக, இந்திய விவசாயத்துறையில் போதுமான முதலீடுகள் இல்லை, விவசாயத்துறையும் வந்து தொடர்ந்து வளர்ச்சி நிலையில் தாண்டி மந்தநிலை போய் தேக்க நிலைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு விமர்சனம் இருக்கு. அதுல அவர் என்ன மாதிரியான சிக்கல்கள் அல்லது சவால்களை எதிர்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இந்திய அரசியல் சட்டப்படி விவசாயம் என்பது மாநில அரசினுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டது. உணவு மட்டுமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே இந்தியாவில் விவசாயம் வளர வேண்டும் என்றால் அது அந்தந்த மாநிலத்தினுடைய பொருளாதார நிலைப்பாடுகளை பொறுத்து தான் அமைய வேண்டும். இதில் சில அடிப்படை ஆராய்ச்சிகள் அல்லது பெரிய நீர்நிலையங்களை உருவாக்குவதற்கான முதலீடுகளை வேண்டுமானால் மத்திய அரசு செய்ய முடியுமே தவிர, விவசாயம் என்பது இன்று வரை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசுக்கு மத்திய அரசு எவ்வாறு உதவ முடியும்? குறிப்பாக நீண்டகால முதலீடு, டேம் இல்லை ரிசர்வாயர் சிஸ்டம்ஸ், கெனால்ஸ், இதற்கெல்லாம் நீண்டகால முதலீடுகளை செய்வதற்கு மத்திய அரசு மாநிலங்களுக்கு உதவினால் பல மாநிலங்களில் விவசாய உற்பத்தி பெருகும். அதே நேரத்தில் பல உள்ளீட்டு பொருட்களுக்கான சப்சிடிஸ் அதிகமாக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஃபெர்டிலைசர் சப்சிடி அதிகமாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உலக அளவில் பெட்ரோலியத்தினுடைய விலைகள் அதிகமாக அதிகமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னுடைய விலைகளும் அதிகமாகி கொண்டே போகின்றன. அந்த சப்சிடியை அதிகமாக்கணும். ஆனால் அந்த சப்சிடியை அதிகமாக்கணுன்ற அதே நேரத்தில் WTOல நம்ம சப்சிடியை குறைப்போம் என்பதற்கான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் விவசாயத்துறையை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு இருக்கிறது.
மோடி அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தீவிரமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் கடந்த ஒரு ஆண்டாகவே முன்னிறுத்தியது என்பது குஜராத் வளர்ச்சி மாதிரி, அதாவது குஜராத் டெவலப்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னிறுத்தினாங்க. ஆனால் அவருடைய எதிர்ப்பாளர்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, குஜராத் வளர்ச்சி மாதிரி என்பதே கிடையாதுன்னு ஒரு விமர்சனமும் வச்சாங்க. நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக எப்படி பார்க்குறீங்க? குஜராத் வளர்ச்சி மாதிரின்னு ஒன்று இருக்கா? இருக்குதுன்னா அதை வந்து இந்திய அளவில் பரந்துபட்ட அளவில் அதை செய்து காட்ட முடியுமா?
குஜராத்தில் பொருளாதார வளர்ச்சி, அதாவது பொருள் உற்பத்தியினுடைய வளர்ச்சி அதிகமாக தான் இருந்திருக்கிறது, அது ஒன்றும் குறைவாக இருந்தது. ஆனால் பொருளாதார வளர்ச்சி யாருக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பது தான் இந்தியா போன்ற ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக உள்ள நாடுகளின் இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல். குஜராத் அதிக பொருளாதார வளர்ச்சியை அடைந்தாலும் கூட அங்கு வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், படிப்பு அறிவில்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், போதுமான சுகாதார வசதிகள் இல்லாத இருக்கின்ற குடும்பங்களினுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படி பொருளாதார வளர்ச்சி அடித்தட்டு மக்களுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் குஜராத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியே. ஆகவே இதை நாடு முழுவதும் நாம் ஏற்படுத்த வேண்டுமா என்பதுதான் மற்றவர்கள் அவர்கள் முன்வைக்கின்ற கேள்வியே. பொருளாதார வளர்ச்சி உற்பத்தி வளர்ச்சியாக இருந்தால் மட்டும் போதுமா? இந்த வளர்ச்சி எல்லோருக்கும் சென்றடைய வேண்டாமா? குறிப்பாக ஏழைகள் மேலும் ஏழைகளாகாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை அரசு காண வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்ற கேள்விகள் தான் இந்த அரசியல் விவாதத்தில் அவர் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அதற்கெல்லாம் அவர் பெரிய சாதுரியமான பதில்கள் எதுவும் கூறவில்லை. ஆகவே இந்த வரும் காலத்தில் கூட மோடி என்பவர் ஒரு பொருளாதார முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சந்தை சார்ந்த பொருளாதார கொள்கைகளை நிலைநிறுத்துகின்ற ஒரு தலைவராகத்தான் பார்க்கப்படுவாரே தவிர, அவர் ஒரு சமத்துவமான எல்லோருக்கும் பொருளாதார வளர்ச்சி சென்றடையக்கூடிய சோசியலிச கருத்துக்களையும் கொள்கைகளையும் முன்னெடுத்து செல்வார் என்று எதிர்பார்க்க முடியாது.